நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட சுற்றுலா நிறுவனத்தை நடத்தி வந்தவர் வி கே டி பாலன் அவர்கள். அவர் கடந்த திங்கட்கிழமை நவம்பர் 11 காலமானார். அவருக்கு 70. மிகவும் எளிய பின்னணியிலிருந்து உச்சம் தொட்டவர் பாலன் அவர்கள். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புக்காக நான் அவரை 2012 தொலைபேசி வழி நேர்முகம் கண்டேன். அவரின் கதையையும் கருத்தையும் முன்வைக்கும் நேர்முகத்தின் ஒரு பகுதி இப்போது ஒலிக்கிறது. அவரோடு உரையாடியவர் நான், ரைசல். இது ஒரு மறு ஒலிபரப்பு.
வி கே டி பாலன் அவர்கள் நாணயத்திற்கும் நம்பிக்கைக்கும் பேர் போன மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தின் தலைவர், நிர்வாக இயக்குனர். தமிழ்நாட்டிலிருந்து 1500 கலைஞர்களை 25 நாடுகளுக்கு அழைத்து சென்றிருப்பவர். இந்தியாவிலிருந்து மிக அதிகமாக இந்திய கலைக்குழுக்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றதால் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சாதனை பக்கங்களில் இடம்பெற்றவர். பண்பாட்டு கலை பரப்புனர் என்ற வகையில் தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்தது. வி கே டி பாலன் அவர்கள் பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர், சமூக சேவகர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி படைப்பாளர் என்று பன்முகம் கொண்ட கலைஞர். அவர் சமீபத்தில் எழுதியிருக்கும் சொல்ல துடிக்குது மனசு எனும் முற்போக்கு கருத்துக்கள் செறிந்த புத்தகத்தை யாரும் வாசித்தால் இவ்வளவு உயரிய கருத்துக்களா, சிந்தனையா என்று மலைத்து போகும் அளவு அந்த புத்தகம் உள்ளது. இப்படி பல பெருமைகளுக்கும் சாதனைகளுக்கும் உரித்தான வி கே டி பாலன் அவர்களை நாம் இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா. நான் பாலன், தமிழகத்திலிருந்து பேசுறேன். இப்படி ஒரு வாய்ப்பு ஆஸ்திரேலியா நேர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து பேசுற இந்த தொழில்நுட்ப வசதியோட அவங்க வீடுகளிலேயே போய் அவங்கள் காதுகள் வழியாக என் கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பினை தந்த உங்கள் வானொலிக்கு என் முதல் நன்றி.
அதாவது வித்தவுட் பயணியாக சென்னைக்கு வந்த நான் இன்றைக்கு விமானத்தில் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் வித்தவுட் டிக்கெட்டில் செல்லலாம், பயணிக்கலாம் என்று ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியுள்ளீர்கள். இனி தொட எதுவுமில்லை எனும் அளவு வாழ்வின் கடை நிலையிலிருந்து உயர்ந்து உச்சம் தொட்டு நிற்கும் மனிதர்களில் பண்பாளர்களில் ஒருவர் நீங்கள். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்?
நான் அதிகம் கல்வி கற்காதவன். 8வகுப்பு மட்டுமே என்னால் கட்ட முடிந்தது. பெரிய சாதிய பின்னணியோ அல்லது பெரிய செல்வாக்கு மிக்க குடும்ப பின்னணியோ எனக்கு கிடையாது. மிக மிக சாதாரண பாமரன், சாதாரண கிராமத்து இளைஞன். இந்த வகையில் எனது வாழ்க்கை இன்று இருக்கும் நிலையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது இதற்கு ஏதாவது இலக்கணம் இருக்குமாக இருந்தால் அந்த இலக்கணத்தை நான் இன்றைய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் அப்படி ஒரு இலக்கணமாக சொல்லக்கூடிய வாழ்க்கை என் வாழ்க்கை அல்ல. அது மட்டுமல்ல, வெட்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு சொல்வதானால் நான் ஒரு சரியான ரோல் மாடல் இல்லை என்று கூட சொல்வேன். என் மகன் என்னை போன்று வளர்ந்து, என்னை போன்று துன்பப்பட்டு, என்னை போன்று தோல்விகளை அடைந்து, என்னை போட்டோவை பெற்ற அவமானங்கள், அசிங்கங்களை எந்த இளைஞனும் இந்த சமூகத்தில் பெறக்கூடாது. அப்படியானால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி எப்படி இருக்க வேண்டுமானால் தன் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுகிறானோ அப்படியான செய்திகளைத்தான் ஒரு ரோல் மாடலாகவோ ஒரு நல்ல பேச்சாகவோ சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையில் உங்களது மனிதனும் இருக்க வேண்டும். ஆகவே எனது வாழ்க்கை என்பது சரியான ஒரு கடமையாகவோ சரியான ரோல் மாடலாகவோ இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்றுதான் நான் சொல்வேன்.
ஆனால் நீங்கள் மிகவும் பணிவாக பேசுகின்றீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டின் விவிஐபிக்களில் ஒருவர். இன்னும் எளிமையான கதர் சட்டை, கதர் வேட்டி, நெற்றியில் சந்தனம், குங்குமம், எளிமை, பணிவு, நாணயம், இதுதான் பாலன் என்று இணையம் முழுக்க உங்களை பற்றி தகவல் விரவி கிடக்கிறது. இப்படி எளிமையாகவும் பணிவாகவும் இருப்பது உங்களுக்கு பிறவியிலேயே வந்ததா அல்லது நீங்களாக சிந்தித்து இப்படி இவை உருவாக்கிய பண்புகளா, எப்படி?
எங்கள் ஊரை பொறுத்தவரையில் என் தாத்தா காலில் செருப்பு போட முடியாதவர், ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவர், சமூக கொடுமை அது. அதற்கு பிறகு சட்டை போட முடியாது, துண்டை தோளில் போட முடியாது, கைகளுக்கு இடையே தான் சொருவிக் கொள்ள வேண்டும் அல்லது இடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும். இதுதான் என் தாத்தாவின் கோலம். இதை நான் நேரில் பார்த்தவன். என் தந்தை சட்டை அணிய ஆரம்பித்தார், ஆனால் செருப்பு போடுவதில் கொஞ்சம் அச்சப்பட்டு போட முடிந்தது. ஆனால் துண்டு போடவில்லை. எனக்கு சிறு வயதிலே இருந்து ஒரு கோபம் கலந்த ஒரு வெறி எப்பொழுதும் உண்டு. எங்கள் ஊரில் பெரிய மனிதர்கள், பண்ணையார்கள், பெரியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கதர் சட்டைக்காரர்களாக இருப்பார்கள், காலில் செருப்போடு இருப்பார்கள், கதர் வேசி அணிந்திருப்பார்கள், கதர் துண்டு போட்டிருப்பார்கள். அதை ஒரு கனவாகவே வைத்திருந்த காரணத்தினால் நானும் அந்த கதர் வேஷ்டி, கதர் சட்டைக்கு சமயம் வந்த போது, கௌரவம் வந்த போது, தொழில் செலுத்த போது தோளில் துண்டும் போட்டு என் ஊருக்கு செல்வதை கௌரவமாக கருதினேன். இந்த சமூகத்தில் அப்படி இருப்பதும் என் சுயமரியாதை என்று நான் நினைத்த காரணத்தினால் என் சுயமரியாதைக்கு உகந்த அணியாக, ஆடைகளாக கதர் வேஷ்டியையும் கதர் சட்டையும் தோளில் துண்டையும் நான் அணிய ஆரம்பித்தேன். என்னை போன்ற பின்னணி சாதியில் இருந்தவர்களுக்கு இது உகந்ததாக இல்லை என்று சமூகம் ஒரு காலத்தில் ஓரங்கட்டி வைத்திருந்த காரணத்தினாலும் அந்த ஓரங்களை உடைத்து விட்டு, அந்த தடைகளை உடைத்து விட்டு கிடைத்த அங்கீகாரமாகவே எனது கதர் ஆடையை நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் இதை அணிய ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஆடை எனது தொழிலுக்கு பொருத்தமா என்றால் நிச்சயமாக இல்லை. என் தொழில் சர்வதேச தொடர்பான தொழில். சர்வதேச விமான டிக்கெட் விற்பது, சர்வதேச விசா எடுத்து கொடுப்பது, மணி டிரான்ஸ்பர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இப்படி சுற்றி சுழன்ற ஆங்கிலத்தோடையே இணைந்து ஈடுபாடு கொண்டு செய்ய வேண்டிய தொழிலாக இருக்கிறது. இந்த தொழிலில் தமிழகத்தில் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய எம்டி சாமன்கள் எல்லாரும் கோட், சூட், டை, ஷூ, நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்து கொண்டு ஆக வேண்டும், அது விதி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒருவனே இந்த துறையில், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சுற்றுலா அயட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தின் சிஎம்டி, கதர் வேஷ்டி, கதர் ஷேட், உன் நெற்றியில் குங்குமத்தோடு, சந்தனத்தோடு, தமிழ் அடையாளத்தோடு இருப்பது நான் மாத்திரமே என்பது ஒரு தனியான முத்திரை.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் கலை மாமணி VKT பாலன் அவர்கள். சமூக உரிமைகள் மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்ற முறையிலும், சாதியத்தின் கொடுமைகளை அனுபவித்தவர் என்ற முறையிலும் உங்களிடம் ஒரு கேள்வி. அதாவது, தற்போது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் என்று கூறிக்கொள்வோர் தற்போது தங்களை ஆதிக்க சாதிகளாக மாற்றிக்கொண்டு தலித்துகளுக்கு எதிராக கிளம்பியிருக்கும் செய்திகள் வந்து கொண்டுள்ளன. இந்த பின்னணியில் தமிழகத்தின் ஜாதிய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஐயா?
சாதி இல்லாவிட்டால் இங்கு அரசியலே இல்லை. சாதி என்று எடுத்துக்கொண்டால் இங்கு மாபெரும் உயர் ஜாதி ஒரு ஜாதியாகவும், கீழ் ஜாதிகள் ஒரு குழுவாகவும் பிறந்து இது பரம்பரை சண்டை என்று சொல்லிக் கொள்ளும் வெட்கக்கேட்டில் இருக்கிறார்கள். உயர்ந்த ஜாதிகள் உயர்ந்த ஜாதிகளாகவும் இல்லை, கீழ் சாதிகள் உயரக்கூடிய வாய்ப்பும் இந்த நாட்டில் இல்லை. என்னை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறேன். எல்லா சாதிகளையும் சமனாக பார்க்கும் போது எல்லா சாதியிலும் யோக்கியர்கள் இருக்கிறார்கள், எல்லா சாதியிலும் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விகிதாசாரங்கள் வித்தியாசப்படுகிறது என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லா சாதிகளிலும் சாதிய கண்ணோட்டம் இல்லாமல் நடைபெறும். மனிதநேய மனிதர்கள் எத்தனை விகிதம் இருக்கிறார்கள் என்றால் வெறும் 5 வீதத்தை அது தாண்டாது. 95 வீதம் சாதி இல்லையே, சாதி இல்லையே என்று பழகிக் கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள், மேடையிலும் பேசுவார்கள், நட்பில் பேசுவார்கள். ஆனால் கூர்ந்து கவனித்தால் அவர்களிடம் அந்த சாதி வெறித்தனம், அந்த சாதி கீழ்த்தரம் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சாதியிலும் பிறந்தவன் அவன் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், அவன் தகப்பனுக்குத்தான் அவன் பிறந்தான் என்பதற்கு என்ன நிச்சயம்? இது நான் சொல்லவில்லை, கண்ணதாசனின் பதிவு. கற்பை பற்றியும் கடவுளை பற்றியும் பேசாதே என்று அவர் சொல்ல வரும்போது சொல்கிறார், நம்பிக்கைகளோடு இருந்து கொள்ளுங்கள், ஆனால் கைது செய்து இதில் ஊன்றி நான் இவன் தான் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் எந்த குடும்பத்திலும் 3 தலைமுறையில் கெட்டு போகாத பெண்களே இல்லை. அந்த வகையில் சாதியும் இடையில் முறிந்துதான் இருக்கும். ஆகவே முறிக்கப்பட்ட தொடர்பில்லாத ஒரு சாதியை கட்டி அலாதீர்கள், அது ஒரு அவசியமில்லாத போக்கு. ஆனாலும் சாதியை தூக்கி வீசுபவர்கள் யார் என்று இங்கு பார்க்கும் போது மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய பக்குவப்பட்டவர்கள், உலக நியாயம் தெரிந்தவர்களாம் சாதியை தூக்கி வீசிவிட்டார்கள். ஆனால் யார் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் தருதலைகள், போக்கத்தவர்கள், இன்டலெக்சுவலாக வர முடியாதவர்கள், சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ முடியாதவர்கள், உறவுகளோடு நல்ல நிலையில், நட்புகளோடு நல்ல நிலையில் வாழ முடியாதவர்கள், அன்றினம் எந்த தகுதியும் இல்லை என்று நினைக்கும் மனிதர்கள் சாதியை தூக்கி பிடித்துக் கொள்கிறார்கள். பாவம் அப்பாவி மனிதர்கள். அவர்களை திசை திருப்பி அரசியல் நடத்தி பதவிக்கு வரும் அவலம் இந்த நாட்டில் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சாபக்கேடு என்று இந்த சாதிய அரசியல், சாதிய குழுமனப்பான்மை, சாதிய வெறித்தனங்கள் இவைகள் இருந்து விடுபட வேண்டும் என்று தமிழ் மக்கள் நினைக்கிறார்களோ அன்றுதான் தமிழகத்துக்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உலக அளவில் உயர முடியும் என்பது எங்களை போன்றவர்களது நம்பிக்கை.
உங்களுக்கு சின்ன வயதில் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பது ஒரு அடங்கா வரியாகவே இருந்துள்ளது. ஆனால் நீங்கள் சமீப காலத்தில் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் கூட வில்லன் வேடத்தில் நடிப்பதில்லை, அதாவது நடிப்புக்காக கூட நான் வில்லன் வேடத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லியுள்ளீர்கள். ஏன் அப்படி?
உங்கள் கேள்விகள் என்னை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விதான். ஆனால் உங்களை நான் முகம் பார்த்ததில்லை, உங்களோட எனக்கு எந்த தொடர்பு இருந்ததில்லை, இதுதான் முதல் நேர்காணல். ஆனால் தமிழகத்தில் என்னோடு நெருங்கி இருக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இவ்வளவு ஆழமாக போய் தோண்டி இந்த மாதிரி கேள்விகளை என்னிடம் கேட்டதில்லை. ஆனால் என்னை பக்கத்திலே இருந்து பார்த்த ஒரு நிழல் போன்று என்னோடு தொடர்ந்த ஒரு மனிதனால் மட்டுமே இது தொடர்பான இப்படியான கேள்விகளை கேட்க முடியும். ஆகவே நேர்காணலில் எனக்கும் ஒரு புதுமையான ஒரு மனிதரை இந்த நேர்காணலில் சந்திக்கிறேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எவ்வாறு இவ்வளவு விடயங்கள் என்னிடம் கேட்க முடியும் என்பதை தேடி பிடித்தீர்கள் என்பதில் எனக்கு ஆச்சரியம்தான். ஏதோ ஒரு பகுதியை மட்டும் தெரிந்து கொண்டு என்னிடம் கேள்வி கேட்பார்கள், ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் செய்து ஒரு வருட காலம் இதற்காகவே என்னை பின்தொடர்ந்து நிறைய பேர்கிட்ட கேள்வி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த திறமையை நான் மிகுந்து பாராட்டுகிறேன். ஏனென்றால் பதில் சொல்பவனுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நேர்காணல் இது. கமலஹாசன் எனக்கு நண்பராக இருந்த காரணத்தினால், அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு நான் பொருந்துவேன் என்ற காரணத்தினால் என்னை அழைத்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் வேடம் உருமாண்டியில் உங்களுக்காக என்ன என்ன மாதிரி நல்ல மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது நெகட்டிவா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, நெகட்டிவ் ஒண்ணுமே கிடையாது, பொதுவாக இருக்கும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் வேணும். நான் சொன்னேன், சரி பெரிய நாயகன் நண்பர் கூப்பிடுறீங்க, நான் வர்றேன். அப்படி ஒன்னே ஒண்ணு, நான் ஒப்பனை செய்து கொள்ள முடியாது. என்னுடைய உருவத்தை, என்னுடைய செருப்பை, என்னுடைய ட்ரெஸ்ஸ, என்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய சந்தன குங்குமம், என்னுடைய முடி அலங்காரம், இல்லை எதையுமே நான் மாற்றிக்கொள்ள முடியாது. அதுக்கு ஒத்து வருமா உங்க கேரக்டர்ல? ஐயோ தாராளம், அதுக்காகத்தான் நான் உங்களை செலக்ட் பண்ணேன். அந்த உருவம் அந்த இதுக்காகத்தான் நான் செலக்ட் பண்ணேன். அப்படிதான் மகிழ்ச்சி சொல்லி அந்த படம் எடுப்பில் அவருக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டது. இங்கே 60 நாள், எனக்கும் 60 நாள்ன்றது மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் மூட்டிட்டு, என்னடா சினிமா இப்படி போந்து வர சொல்றாங்க, உட்கார சொல்றாங்க, நடிக்க சொல்றாங்கன்னு அது எனக்கு அவ்வளோ. ஏன்னா என்னுடைய நேரம் மிக எனக்கு தேவையான நேரம், அது சினிமா மிச்சம் விழுந்துருவோன்ற மாதிரி அந்த படத்தில் நடிக்கிறதுனால எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. ஆனாலும் என்னை காயப்படுத்தாமல் அந்த கதாபாத்திரத்தை மிக பொருத்தமாகவே இருந்தது, எனக்கும் மகிழ்ச்சி. நிறைய படங்கள்ல வருவாங்க எல்லா நண்பர்களாக்குறதுனால, ஐயா ஒரு 45 நாள் காலிச்சு நீங்க தான் படத்திலேயே மெயின் கேரக்டர், அதுல என்ன கேரக்டர் சொல்லுங்க இல்லைன்னா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். ஆமா எப்படி தெரியும், அப்படிதான் நூற்றுக்கணக்கான டைரக்டர் என்கிட்ட கேட்கறாங்களே, அதுக்கு நான் தயாரா இல்லை. வேற கேரக்டர் நெகட்டிவா வர்ற பழக்க வழக்கத்துக்கு நான் தயாரா இல்லை. ஏன்னா தொழில் முறை நடிக்க நல்ல இதுதான் காரணமே தவிர அதை தாண்டி எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான், இவ்வளவுதான். நான் தொழில்முறை கலைஞர் அல்ல, நட்புக்காக அப்படி நடிக்கிறது. எனக்கு மனதுக்கு பிடித்த கதாபாத்திரங்களா இருந்தான்.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் கலை மாமணி VKT பாலன் அவர்கள். அதாவது உங்களை தெரியும் அளவு, அதாவது இணையத்தில் உங்களை பற்றி வாசிக்கும் போது உங்களை தெரியும் அளவு உங்களது குடும்பத்தை பற்றி, அதாவது உங்களது மனைவி பிள்ளைகளை பற்றி அதிகமாக இல்லை, அதை பற்றி சொல்லுங்களேன்.
அது உண்மைதான். மனைவியை பற்றி நான் சொல்றேன்டா, என்ன சொல்லலாம். எனக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு திருமணத்துக்கான பொண்ணே கிடைக்கல, எங்கே போனாலும் பொண்ணு கேட்டால் கிடைக்கல. ஒரு எப்படி சொல்றதுன்னா, இதை சொல்லலாமா இல்லையா என்ற சில கூச்சங்களும் உண்டு எனக்கு. ஆனாலும் உண்மையிலே சொல்வதில் ஒரு பாரம் இறங்கியது போன்று இருக்கும், மனதுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், என் மகள் ஒரு மகள் எனக்கு, ஒரு மகன் எனக்கு, மகன் இன்ஜினியர் ஆகிவிட்டான், இப்பொழுது பக்குவப்பட்டு விட்டான், மகள் திருமணம் முடித்து ஒரு பேட்டி எனக்கு. அதனால இதை இப்ப சொல்வதனால் எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மான பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு பெரிய கௌரவ பிரச்சனையும் வராத காரணத்தினால் ஒரு சில விடயங்களை கோடிட விரும்புகிறேன். அதுவும் முதல் முறையாக ஆஸ்திரேலியா வானொலியில் மட்டுமே இது முதல் முறையாக நான் சொல்கிறேன். 10-15 பெண்களை பார்த்து பார்த்து ஒன்றும் கட்டுறதுக்கு வழி இல்லை என்ற போதுதான் தொழில் முறை விபச்சாரம் செய்யும் பெண்ணின் ஒரு அறிமுகம். கேட்டேன், என்னம்மா நான் உன்னை திருமணம் முடிச்சுக்க விரும்புறேன், நீ என்ன சொல்ற? அது சொன்னா, எனக்கு அந்த நோக்கமே இல்லையே. சரி, எனக்கு நோக்கிறதுக்கு நீ பாவம் ஏன் இப்படி சித்திரவதைப்படுற? நான் கட்டி கேட்டா நீ என்ன சொல்ற? அவர் சிரிச்சா, உனக்கு என்ன மாசம் வருமானம்னு கேட்டான். அது மாசம் எனக்கு ஒரு 600 ரூபா கிடைக்கும். அப்படியா? எனக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா கிடைக்குதுங்க. செருப்பால் அடிச்ச மாதிரி, எனக்கு பெண் கிடைப்பதற்கான எந்த தகுதியிலும் நான் இல்லை. எவ்வளவு எனக்கு திருமணம் முடிக்க மாட்டாள்ன்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில தான் என் முறை பெண்ணாக என் மனைவி திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டார். எனக்கே ஆச்சரியம், என்னை தெரியாதவர்களே எந்த தகுதியும் இல்லாதவர்களே என்னை நிராகரிக்கும் போது இவள் எப்படி என்னை ஒரு வகையில் தூரத்துறவு, என் குடும்பம், என் குடும்ப பின்னணி எல்லாம் தெரிஞ்சவர், நான் ஒரு போக்கிவி அல்லது போக்கிவி, போக்கத்தவன், போக்கிடம் இல்லாதவன் எப்படி சொன்னாலும் கூட, எப்படி என்னை அவன் கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் பண்பானவன், எப்படி என்னை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள் என்று எனக்கு ஒரு கேள்விக்குறி உண்டு. அது திருமணம் முடித்து ஒரு 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் ஆகி 2 குழந்தைகள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் கேட்கக்கூடிய சூழ்நிலை. கேட்டுவிட்டேன், எப்படி எல்லாம் என்ன நிராகரிக்கிற, நீ என்ன கட்ட ஒத்துக்கிட்ட? அப்ப சொன்னான், எனக்கு 29 வயசு, உங்களை திருமணம் முடிக்கிறானோ அந்த வயசு வரைக்கும் எனக்கு மாப்பிள்ள கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு கீழே 27 வயசில் ஒரு தங்கை, 25 வயதில் ஒரு தங்கை காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் முடித்தால்தான் அவர்கள் முடிக்க முடியும் என்ற நிலை எங்கள் வீட்டில். எனக்கு மாப்பிள்ளை வார்த்தை கிடைக்காத போது நான் தற்கொலை செய்து கொண்டாலாவது அவர்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். தற்கொலை செய்து கொள்ள எனக்கு கொஞ்சம் அச்சம். அதனால் நீங்க உங்களை மாப்பிள்ளை கட்டு வாட்டா, சரி கட்டிக்குவோம், ரெண்டும் ஒண்ணுதானே, ஒன்னா கட்டுறது ஒண்ணுதான், தற்கொலை பண்றது ஒண்ணுதான், முடிவுக்கு வந்து கட்டிட்டா அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம். நீ உருப்படாதவனா இருந்தா, குடும்பத்தை தெரியாதவனா இருந்தா சரி வேண்டான்னு தற்கொலை பண்ணிக்கலாம். தற்கொலை முடிஞ்சுகிட்டே தற்கொலை பண்ணிட்டேன்னா திருமணத்துக்கு போது வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஆகவே தற்கொலையா உங்களை திருமணம் முடிப்பதா என்ற 2 சாய்ஸில் உங்களை திருமணம் முடிக்கலாம் என்று முடிவெடுத்தேன் என்ற போது, மகிழ்ச்சி அடைவதா வேதனைப்படுவதா என்று தெரியாத சூழ்நிலையிலேயே 25 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது 27 ஆண்டுகள் நாங்கள் தம்பதிகளாக மகிழ்ச்சிகரமாக எந்த மனமாச்சரியம் இன்றி மிக நிம்மதியான தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டோம்.
மிகவும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. எழுதியிருந்ததை போன்று, நான் வாசித்ததை போன்று, நீங்கள் எளிமையாகவும் பணிவாகவும் ஒரு பண்புள்ள ஒரு மனிதரை இன்று நாம் சந்தித்துள்ளோம் என்ற வகையில் மிகவும் மகிழ்ச்சி ஐயா. உங்களது தொழில் மென்மேலும் வளரவும் உயரவும் வாழ்த்துக்கள். உங்களை வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நானும் தான் விடைபெறுவதற்கு முன்னால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் பெருமக்கள், அவர்களது உறவினனாக என்னை, அவர்களது நண்பனாக என்னை, எனது வெப்சைட் madura travels.com அதை பார்க்க முடிந்தால் அவங்க பார்த்துவிட்டு தமிழகம் வரும்போது அவர்கள் சந்திக்கும் மனிதர்கள் வரிசையில், உறவுக்காரர்கள் நண்பர்கள் வரிசையில் என் பெயரையும் குறித்துக் கொள்ள வேண்டும் என்பது என் பணிவான எதிர்பார்ப்பு. அந்த முகங்கள் இங்கு வரும்போது அவர்களை வரவேற்க நான் மகிழ்ச்சியுடன் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மனிதர்களை சந்திக்க பலம் கூடும், பலம் கூடும். நன்றி ஐயா, உங்களுக்கும் உங்கள் வானொலிகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.